நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். மற்றொரு விவாத மேடையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அல்லது சாட்சியுள்ள வாழ்க்கையா, எது சிறந்தது? நம்ம பைபிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய சடங்காச்சாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவரே வந்து நமக்கு கட்டளை கொடுக்குறாரு, இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணுமா, அது ரொம்ப முக்கியமா, அல்லது அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், சடங்காச்சாரம் தேவையே இல்லை அப்படின்னு ஒதுக்கி விட்டுட்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் போதுமா? எது சிறந்தது, சடங்காச்சாரமா சாட்சியா? கேட்கலாமா? முதல்ல இந்த சைடு உள்ளவங்கள்லாம் சாட்சியுள்ள வாழ்க்கை தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு பேச வர்றாங்க. இவங்க வந்து சடங்காச்சாரமும் முக்கியம், அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஏன்னா பைபிளில் கொடுத்துருக்குதே அப்படின்னு இவங்களும் பேச போகிறாங்க. சரி, கவனமாக கவனிங்க பார்க்க.
இன்றைய நாட்களில் சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு மிக மிக அவசியம். கிறிஸ்தவம் அநேக போதனைகளை உள்ளடக்கியது. நம்ம நிறைய புரஜாதிகளுக்கு நாம் போதிக்கிறோம், ஆண்டவருடைய போதனைகள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ போதிக்கிற நாமே ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இதுக்கு முக்கிய நல்ல ஒரு உதாரணமாக நம்ம பைபிளில் வந்து பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை நம்ம சொல்லலாம். சகோதரன் மத்தியில் நல்ல சாட்சியாக இருந்தான், ஆனாலும் சகோதரன் அவனை தூக்கி துறவில் போட்டாங்க, கொண்டு வித்துட்டாங்க. ஆண்டவருடைய கிருபை அவன் கூட இருந்துச்சு. போத்திப்பாருடைய வீட்டுக்கு போகிறான், போத்திப்பார் தன்னுடைய எல்லா வீட்டினுடைய எல்லாவற்றையும் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறான், தன்னுடைய மனைவியை தவிர. ஆனால் அவனுடைய மனைவி அவன் மீது கண் போட்டு எப்படியாவது அவனை அடையலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் கை கொண்டதை நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கிருந்து அவரை ஜெயிலுக்கு போடப்படுறாரு. ஜெயிலில் இருக்கும்போது கூட சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைச்சுன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தயவு எப்படி கிடைச்சிருக்கும், அவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை நல்ல சாட்சியாக அவன் வாழ்ந்ததுனால தான் அவன் சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைச்சிச்சு. உலகத்தினுடைய அந்த தேசத்தினுடைய அதிபதியாக ஆண்டவரை உயர்த்தினார். எனவே சாட்சி உள்ள வாழ்க்கை என்பது மிக மிக அவசியம் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன்.
அது மாதிரி யோசேப்பு எந்த சடங்காச்சாரத்தையும் அங்கே கடைபிடிச்சான் அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லை இல்லையா? அவன் சடங்காச்சாரம் கூட ரொம்ப பெருசாக அவன் கடைப்பிடிச்ச மாதிரி தெரியலை. ஸோ சாட்சியுள்ள வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்திருக்கான், அதனால் கடவுள் அவனை உயர்த்தினார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
யோசேப்பு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார், உண்மைதான். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த காலத்தில் ரொம்ப அவசர காலத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம்னு சொல்லலாம். அப்போ வந்து என்னென்னா, நமக்கு வந்து பக்கத்தில் ரெண்டு பேர்ட்டு பேசுகிறது கூட நேரம் இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய வேலை பழு நமக்கு அப்படி இருக்குது, அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ இந்த காலத்தில் நமக்கு வந்து ஒரு சடங்காச்சாரம் அவசியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நம்ம பழைய காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நமக்கு நிறைய கட்டளைகளை சடங்காச்சாரங்களை கொடுத்தார். விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நிறைய பண்டிகைகளை கொடுத்தாங்க, கூடார பண்டிகை ஆசரிக்கணும், பஸ்கா பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, இப்படி நிறைய ஆசரிக்க சொல்லி அவரே கட்டளையை நமக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில் நமக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா இன்றைக்கி எல்லாம் நம்ம மேக்சிமம் தனி குடித்தனம் தான் இருக்கிறோம். ஒரு பண்டிகைன்னு வரும்போது நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு, மாமனார் மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு சந்தோஷமாக அவங்களோட இருக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடைக்குது. அப்புறம் நம்ம மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, மற்றவங்களுடைய அன்பு நமக்கு அப்போ தான் கிடைக்குது. இப்போ இதை பார்க்கும்போது தேவன் கொடுத்த கட்டளைகளை இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது, அதாவது அந்த சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்ணுறது, அதுதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
தேவன் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. எரேமியா 10:2 புரஜாதியருடைய மார்க்கத்தை பின்பற்றாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான முதலாவது அவங்க சொன்னாங்க, கூடார பண்டிகை, ஆசரிப்பு பண்டிகை அப்படிங்க சொன்னாங்க. தேவன் அதை எதற்காக கொடுத்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி தெரிஞ்சு போயிட்டாங்க. சிறைப்பட்டதின் நிமித்தமாக பல தேசங்களுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. அப்போ அப்படி போன ஜனங்கள் மறுபடி வரணும், அவங்க வந்து தன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு அவங்க பலியிடுவாங்க. பலியிட்டு தான் பாவெல்லாம் நீக்கப்பட்டுட்டு தேவனை ஆராதிப்பாங்க. அப்படி ஒரு மகிமையுள்ள ஆராதனையை தான் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. அதனால் பண்டிகைகளை ஆண்டவர் அனுமதிச்சார். ஆனால் இந்த காலங்களில் அப்படி அது எல்லாமே ஒரு சடங்காச்சாரமாக மாறிட்டு, இந்த டேட்டில் இந்த நாட்களில் இது கண்டிப்பாக கொண்டாடப்படணும், இது இவ்வளோ கிராண்டாக இருக்கணும், அது ஒரு சடங்காச்சாரமே ஆகிட்டு, இது ஆண்டவருக்கு மகிமையா, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா, அதில் இருக்கிறதா எனக்கு தென்படலை. நீங்கள்
கொண்டாட்டம் தான் இருக்குது இதில், இதில் என்ன ஒரு சாட்சி இருக்குது நம்ம நம்ம சடங்காச்சாரமாக செய்கிற இந்த மாதிரி நம்ம கொண்டாடுற பண்டிகையில் வந்து கொண்டாட்டம் தான் இருக்குதே ஒழிய சாட்சி இல்லையே அப்படிங்கிறாங்க.
சடங்காச்சாரங்கள் இருந்தால் தானே நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இங்கே மாம்பழச்சங்கம் கொண்டாடுறோம். இந்த வருடம் 243 மாம்பழச்சங்கம் கொண்டாடணும். எல்லாரும் நீங்கள் இது ஒரு சடங்காச்சாரம் தானே, ஒரு பாரம்பரியம், நீங்கள் ஜாலியாக கொண்டாடுறீங்க அப்படி சொல்கிறீங்க. ஆனால் இதனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா, 1825 ரேனியஸ் ஐயா அவருடைய போதகத்தால் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் கூட்டமாக கிறிஸ்துவண்டைக்கு வந்தாங்க. அப்போது கிறிஸ்துவண்டைக்கு வந்த மக்கள் திரும்பி பின்வாங்கி போய்விடக்கூடாது. அந்த சமயம்தான் புறஜாதியார் தங்க வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு வில்வண்டி கட்டிட்டு ஆட்டுக்குட்டியை கொண்டு பலியிடுறதுக்கு தாமிரபரணி ஆற்றில் வந்து அவங்க அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்களாம். அப்போது ரேனியஸ் ஐயா என்ன நினச்சாங்கன்னா, இந்த மக்கள் இப்போ தான் கிறிஸ்துவண்டைக்கு வந்திருக்காங்க, அவங்க பழையபடி என்ன பண்ணிடக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் இந்த ஜூலை மாதம் ஒரு 3 ஒரு பண்டிகை மாதிரி ஒன்று நடத்தினோன்னா இந்த மக்கள் எல்லாரும் இங்கே வருவாங்க, ஒருத்தரை ஒருத்தரை சந்திப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும் சொல்லி தான் அவங்க என்ன பண்ணினாங்க, இந்த பண்டிகையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சமயம் மாம்பழ சீசன், மாம்பழம் வந்து குவிந்து இருக்குமா, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, மாம்பழ சங்கம்னு பேர் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களோட இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம். வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களாம் அந்த 3 அதை இன்று வர நம்ம என்ன பண்ணுறோம், கடைபிடித்துட்டு வரோம். இப்போ இந்த மாம்பழ சங்கத்தினால் என்னென்ன யூஸ் ஆகுதுன்னா, நிறைய ஏழை மக்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. நம்மளுக்கே தெரியும், கூட்டமாக ஏழை மக்கள் இருப்பாங்க, ஒரு வருஷம் பொருத்தன காணிக்கைகளோடு வந்து நிறைய மக்கள் அவங்களுக்கு செலுத்துகிறாங்க. அதுபோக கைம்பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க, நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பிக்கிறதற்கு மிஷின்ஸ் அப்படியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம ஏன் சடங்காச்சாரத்தை நம்ம அது ஒரு பொழுதுபோக்குன்னு நினைக்கிறோம், அதனால் வரும் பின்னுக்கு எவ்வளவு யூஸ் ஆகுது மக்களுக்கு, அதனால் அதை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம்.
இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க?
மாமல்சங்கம் சொன்னீங்க நல்லது தான், ஆனால் நிறைய உதவிகள் செய்கிறாங்க, ஆனால் அது ஒரு சடங்காச்சாரமாகவே தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழ சங்கம் முடித்து மக்கள்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு முழுவதும் சினிமா தேட்டருக்கு போகிறாங்க நிறைய பேர், அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அப்போ அதெல்லாம் வந்து அந்த சாட்சியை வந்து கெடுக்குது. அப்போ நற்சாட்சி எது முக்கியம், சடங்காச்சாரம் முக்கியமாக சாட்சியுள்ள வாழ்க்கை முக்கியமானு பார்க்கும்போது சாட்சியுள்ள வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், ஒரு மாமியார் மருமகள், அந்த மாமியாருக்கு ஒரே பையன்தான், ஒரே மருமக, ஆனால் அவங்க வந்து சடங்காச்சாரத்தை மாமியார் ரொம்ப பின்பற்றுவாங்க, ஆலயத்துக்கு போகணும், இந்த எல்லா சடங்காச்சாரம் நல்லா பின்பற்றுவாங்க, ஆனால் மருமகளை நேசிக்கவே மாட்டாங்க. அந்த மருமகள் நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க, இந்த மாமியார் வந்து பயங்கரமாக அவங்கள திட்டுவாங்க நிறைய, ஆனால் அந்த மருமகள் வந்து ஒரு சாட்சி உள்ள மருமகள், அவங்க எவ்வளோ பேசலாம்னு இவங்க திருப்பி பேசவே மாட்டாங்க. நிறைய விஷயங்களில் பக்கத்து வீட்டுக்கெலாம் கேட்கும், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன மாமியார்னு சொல்லி, ஆனால் அவங்க சடங்காச்சாரம், கோயிலுக்கு போவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, மணிக்கணக்காக பைபிள் வாசிப்பாங்க, நிறைய செய்வாங்க. ஆனால் அந்த மருமகளோ சாட்சியுள்ள வாழ்க்கை, சரி பேசட்டும் என்னுடைய மாமியார் தானே பேசட்டும் அப்படி அவங்க வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையில் இருந்ததுனால, கொஞ்ச நாள் கழித்து அந்த மாமியாருமே தன்னுடைய மருமகளுடைய வாழ்க்கையை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு நாள் மன்னிப்பு கேட்டாங்க, நான் செய்தெல்லாம் மன்னிச்சுக்கோமா அப்படி சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அப்போ அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை அந்த சடங்காச்சாரத்தில் மூழ்கி இருந்த மாமியாரை மாற்றியது. எனவே சாட்சி உள்ள வாழ்க்கை அனைவருக்கும் மிக மிக அவசியம்.
இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்கு போகணுன்றதுக்காண்டி அந்த காலத்தில் மிஷினரிகள் வந்து நமக்காண்டி நிறைய சர்ச்சஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நினைவு கூறும்படி தான் நம்ம வந்து அசன பண்டிகையை நம்ம ஆசரிக்கிறோம். ஸோ அந்த அசன பண்டிகை நாளில் வந்து என்னென்னா, எல்லா புறஜாதியார் எல்லோரும் வருவாங்க, கடவுளை அறியாதவங்க நிறைய பேர் வந்து அவங்க இது வந்து அசன பண்டிகைன்னு சொல்கிறத விட அன்பின் விருந்தாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதில் வந்து எல்லா ஐக்கிய சங்கங்களும் கூடி புறஜாதி இருக்கு, கடவுளை அறியாதவங்களுக்கு நிறைய அவங்க எல்லாரும் ஒரே பந்தியில் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுது. இப்போ இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, டோனாவூரில் ஒரு கடவுளை அறியாதவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க என்ன நம்பியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, அப்போ இந்த அசன பண்டிகை நெருங்குது அப்படின்னு அவங்க கேள்விப்பட்ட உடனே வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்க ஒரு விசுவாசத்தோடு வந்தாங்க, வந்தபடி சாப்பிட்டாங்க, இப்போ குழந்தையோடு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்படியும் இருக்கிறது.
இந்த மாதிரி பண்டிகைகள் அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. சொல்லுங்க.
சாட்சி உள்ள வாழ்க்கை தான் சரின்னு நான் பேசுகிறேன். ஏன்னா ஓய்வு நாளே பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாகன்னு இருக்கு. அது ஆனால் அது வரும் அது வந்து இப்போ என்ன ஆகிட்டுனா, நிறைய பேர் சர்ச்சு கரெக்டாக வந்துடுறாங்க, கரெக்டாக வராங்க, அங்கே நடக்கிற ஜபங்கள் எல்லாம் அப்படி கரெக்டாக, ஓய்வுனால அவங்க அப்படி பரிசுத்தமாக ஆசரிக்காங்க. ஆனால் அந்த அன்பு வந்து அவங்க மனசில் இருக்கான்னு உள்ளது தெரிய மாட்டேங்க. ஏன்னா சர்ச் முடிஞ்ச உடனே என்னது பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன். ஒரு பாட்டி வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நேர் அடுத்தது ஒரு ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலில் வந்து ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் வந்து விளையாட்டு போல் என்ன செய்துட்டான்னா, அந்த பாட்டி வீட்டு மரத்தை என்ன செய்துட்டான், உடச்சிட்டான். உடச்சோன்னு இந்த பாட்டி பார்த்தாங்க, இது என்ன ஒரு பையன் வந்து உடச்சிட்டான். இதை வந்து அந்த வார்டன் ஆண்டியும் பார்த்து என்ன செய்துட்டாங்க, அந்த பையனை கூப்பிட்டாங்க, நல்லா திட்டி அடி கொடுத்து நீ என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த பையன் சாரி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த வயசான பாட்டி சர்ச்சு வர்றதுக்கு முன்னாடி போய் கூப்பிட்டாங்கடே இங்கே வான். அப்போ அந்த வார்டன் சொன்னாங்க, நான் நல்லா சொல்லி கொடுத்துட்டேன், அவன் இனி ஒன்றுமே செய்ய மாட்டான். ஒன்றா பாட்டி வந்து இல்லை, எனக்கு அவனை அடிக்கணும், எனக்கு அவனை அடிக்கணும்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வார்டன் அம்மா வந்து விடவே இல்லை. விடாட்டோன்னு அவங்க சொன்னாங்க, சரி நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து, அது ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள், சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நான் இவனை ஒரு வழி பார்க்கேன்னாங்க. அப்போது ஆமாம், அப்போ அவங்க சர்ச்சுக்கு போகிறது அந்த ஓய்வு நாள், அது வந்து அவங்களுக்கு ஒரு கடமை, அது கடமை. அந்த அன்பு இல்லை, ஒரு சின்ன பிள்ளைய மன்னிக்க கூட அவங்களுக்கு என்னது அந்த ஒரு இது இல்லை. அது அது சாட்சியுள்ள வாழ்க்கை வந்து இல்லை அந்த பாட்டிகிட்ட. அப்போது எப்படி அவங்க வந்து என்னது மற்றவர்கிட்ட அன்பாக இருப்பாங்க? ஒரு கிறிஸ்தவத்தை பதுக்கவே இல்லாமல் வந்து சடங்காச்சாரமாக அவங்க இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு தான் மகாத்மா காந்தி ஒருக்கா சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவின் போதனைப்படி அவங்க நடந்தாலே என்ன செய்திருப்பாங்க, இந்தியாவை வந்து ஃபுல்லாக கிறிஸ்தவர்கள் ஆக்கியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு சாட்சியின் வாழ்க்கை நம்ம இருந்திருந்தோனாலே கிறிஸ்தவர்கள் எல்லோரும் என்ன செய்திருப்பாங்களாம், கிறிஸ்தவர்கள் அநேக ஆத்துமா ஆதாயப்படுத்தியிருப்பாங்க.
ஆமாம், ஏன்னா காந்தியடிகள் இப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவ போதனைகளை வாசிக்கிறீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க, ஏன் நீங்கள் கிறிஸ்டியனாக மாறலன்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நான் இன்னும் ஒரு கிறிஸ்டியனையும் பார்க்கல, என்றைக்கு நான் பார்க்கணும் அன்னைக்கு நான் மாறிடுறேன். அப்போ நம்ம எப்படி சாட்சியில் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்?
நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தான் தேவை. இதுக்கு வந்து ஒரு ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஃபுல்லாக புறஜாதிகள் இருந்த தெருவில் அவங்க வந்து இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு கிறிஸ்டியன் கூட கிடையாது, ஃபுல்லாக புறஜாதி மக்கள். அப்போது அந்த நேர் ஏற்ற வீட்டில் உள்ளவங்களுக்கு அம்மை வந்துட்டு இந்த வந்த உடனே ஒரு வீட்டில் உள்ளவங்களும் அவங்கள போய் பார்க்கவே இல்லை, இவங்க தனித்து விடப்பட்டாங்க. அந்த வீட்டில் அவ்வளவர் ஒரு ஆளுக்கு இல்லாமல் அவ்வளவருக்கும் ஒரே நேரம் வந்துட்டு. அப்போ அந்த கிறிஸ்தவ வீட்டில் உள்ளவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு கொடுப்பாங்களாம், திரும்பி மத்தியானம் லஞ்ச் கொண்டு கொடுப்பாங்க, நைட்டு டின்னர் எல்லாம் கொடுத்துட்டு வந்து நின்று விசாரிப்பாங்களாம், நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி எல்லாருக்கும் கொஞ்சமாவது பரவாயில்லையா, அப்போ என்னை குளிக்க போகிறீங்க, அப்போ நான் தண்ணி வச்சது, இப்படி ஒவ்வொன்றும் அவங்க கேட்கும்போது இவங்க மனசில் ஒரு இது, நம்ம ஆட்கள் கூட என்ன செய்யலை, ஒரு வார்த்தை கூட கேட்கலை, ஆனால் இந்த கிறிஸ்தவ அம்மா அந்த குடும்பம் ஒவ்வொரு நேரம் நமக்கு சாப்பாடு தராங்க, என்ன ஒரு அன்புன்னு அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு பாசம் அந்த கிறிஸ்தவர் குடும்பத்துக்கு மேலே வந்துச்சு. கொஞ்ச நாள் அந்த அன்பு தான் அவங்களை என்ன செய்துட்டு, கொஞ்ச நாள் கழித்து அந்த குடும்பம் அப்படி ரட்சிக்கப்பட்டு ஃபுல்லாக அவங்க கிறிஸ்டியன்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ இப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வேணும். சடங்காச்சாரமாக இருக்கிறது வந்து போகிறோம், ஒன்றும் அறிஞ்சிக்கிடவும் மாட்டாங்க. அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ அன்பு நம்மகிட்ட இருக்கணும்.
இப்போ சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்து இன்னொருத்தவங்க மாறணும் அப்படின்னா, நம்ம சகோதரி சொன்னாங்க, நிறைய நாள் போய் செஞ்சாங்க, நிறைய தடவை அவங்கள போய் விசாரித்தாங்க. ஆனால் சடங்காச்சாரத்து மூலமாக 2 நிமிஷத்துலேயே நம்ம ஆண்டவர்கிட்ட பிள்ளைங்க அவங்கள கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு நான் ஒரு அனுபவபூர்வமாக ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். நம்ம கழுத்தில் சிலுவை போட்டது கூட ஒரு சடங்காச்சாரம் தர, இந்த சடங்காச்சாரத்தை நம்ம கழுத்தில் போடுறோம். ஏதாவது குட்டி பிள்ளைங்க பிறந்தா கூட, இல்லை ஒரு கல்யாணமாக யாரோ ஒரு ஒருத்தங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேர்தே வருது, எல்லார் நெத்திலையும் கூட நம்ம சிலுவை போடுவோம், அதுவும் கூட சடங்காச்சாரம் தானே. கோயில்களில் பார்த்தா சிலுவை பார்க்குறோம், ஏன்னா அது கிறிஸ்தவ கோயில் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுதோம், அதுவும் சடங்காச்சாரம் தானே. இப்போ இது மூலமாக என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரீசெண்டாக திருமணம் ஆனவங்க, அவங்க ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் போனாங்க, அவங்க பக்கத்தில் ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க வந்து ஆண்டவர் அறியாதவங்க. அவங்க இவங்களை பார்த்துட்டு கேட்டாங்க, இம்மா அழகாக இருக்கியம்மா, உன் நெத்தி இவ்வளோ பிளாங்காக இருக்கம்மா, ஒரு பொட்டு வச்சா உனக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், நீ இப்படி இருக்கியம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அப்போ தெரியல. ஏன்னா அவங்க யார் முன்ன பின்ன தெரியாதே, நம்ம எப்படி எப்படி சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசித்தாங்க. அப்போது அவர் அவங்களோட சொந்தக்கார பெரியவர் வந்தார். வந்தோடனே, அம்மா நல்லா இருக்கியம்மா, நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சிலுவைப்பட்டு விட்டார். உடனே இவங்க பார்த்தாங்க, இவர் போட்டார் இல்லையா சிலுவை, அந்த பொட்டை விட இது எனக்கு பெருசு, இதை தான் நான் மகிமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது என்னமா மகிமை, அவர் வந்தவர் ஒரு கிராஸை நெத்தியில் போட்டார், இது பெருசுன்னு சொல்கிறியே, இது என்னது, இயேசுவை சாகுவதுக்கு இதை தானம்மா பயன்படுத்தினாங்க, இதில் அடித்து தானம்மா இயேசுவை கொன்னாங்க, அதை பெருசு நீ சொல்கிறியே, எங்கே பார்த்தாலும் இதை சிலோ கிறிஸ்தவங்கள்லாம் இது அறியாத்தனமாக இதை பண்ணுறீங்களே, இது சரியாமா, ஒருத்தங்க நீங்கள் இயேசு புனிதமாக கொண்டாடுறீங்க, உங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க, அவரை ஒருத்தவங்க கொன்றிருக்காங்க இந்த சிலுவையில், அதை எடுத்து உங்கள் நெஞ்சில் சுமக்குறீங்களே, இது மேன்மைன்னு சொல்கிறியம்மா, இது சரிதானான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது ஒரு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம்தான், ஆனால் இன்றைக்கி அது புனிதமாக மாறிடுச்சு. ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதியிருக்கு. எல்லா புராணங்களையும் எழுதியிருக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த ரத்தம் முதல்ல சிந்தினது அந்த சிலுவை மரத்தில் தான். ஏன்னா இயேசு சிலுவையை சுமந்தார் இல்லையா, வாரில் அடிக்கப்பட்டு அவர் முதுகெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு. அந்த சிலுவை அவர் சுமக்கும் போது அந்த ரத்தம் அதில் பட்டுச்சு, அந்த சிலுவை புனிதமாக மாறிடுச்சு. அதை தான் நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் புனிதமாக ஆராதிக்கிறோம். ஏன்னா அந்த ரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் பாவம் மன்னிக்கப்படும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், ஒரு நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அந்த ரத்தத்தால் நீங்களும் கழுவப்பட்டீங்கன்னா ஒரு நித்திய வாழ்வு நம்மளும் அடையலாமேன்னு சொன்னாங்க. 2 நிமிஷத்தில் அந்த ஆத்மா தேவனிடத்தில் திருப்பப்பட்டுச்சு. இதுக்கு மேலவா சடங்காச்சாரம் ஒரு மனுஷனை திருத்தாது.
என்ன சொல்கிறீங்க
அக்கா? சொன்னது ரொம்ப சரி. எப்படி சொல்லணும்னா, ஆண்டவர் வந்து அந்த சிலுவையின் மூலமாக மரித்தார், அதனால் அந்த கிராஸை நீங்கள் அணிஞ்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் எதற்காக மரித்தார்? நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து தன்னுடைய ஜீவனை அவர் பொருட்படுத்தாமலோட தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் இந்த நாட்களில் எண்ணற்ற காரியங்கள், கிறிஸ்தவ இந்த கிராஸ் போட்டிருக்கவங்க பேப்பரை பார்த்தீங்கனாலும் சரி, அவங்க இதில் ஒரு கிராஸ் இருக்கும், பேர் ஒரு கிறிஸ்டின் பேர் இருக்கும். நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன், ஆண்டவர் இவங்க ஒரு பத்திரிக்கையில் ஏதாவது கொலை பண்ணிட்டாங்க, தவறான காரியங்கள், அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேர் நெஞ்சில் சிலுவை இருக்குது, பேர் கிறிஸ்தவன் பேர் வச்சுருக்காங்களே ஆண்டவரே, இதனால் உங்கள் நாமந்தான ஆண்டவரே தூஷிக்கப்படும். இப்படி ஒரு சில நபர்கள் செய்கிற தவறுனால கிராஸு பேர் அப்படிங்கிறதுனால ஆண்டவருடைய நாமமும் அந்த இடத்துல தூஷிக்கப்படுது.
இப்படி ஒரு சில காரியங்கள் இருக்கலாம், ஆனால் 1000க்கு மேலே காரியங்கள் நல்ல காரியம் இருக்குதே சிலுவையால். அப்போ இந்த சிலுவையை பற்றி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இதில் நீங்கள் உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை பயன்படுத்தலாமே, பயன்படுத்தி பாருங்கள். அந்த சிலுவையோட மேன்மை, இந்த பாரம்பரியத்தோட மேன்மை அவங்களுக்கும் தெரியும்.
சிலுவையை அணிஞ்சவங்க மாத்திரம் மட்டுமல்ல, சிலுவையுடைய ஆண்டவர் தருகிற வார்த்தையை நாம் அந்த நெஞ்சில் வந்து உள்ள இருதயத்தில் பதிக்கிறவர்களாக காணப்படணும். சிலுவையை தொங்க போடுறதுனால நம்ம வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நாம் செய்கிற செயல்கள், இது ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும்போது நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா?
நான் வந்து சொல்கிறேன், சடங்காச்சாரம் தான் ரொம்ப முக்கியம். ஏசப்போட வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்திரீ வந்து ஏசப்போட சிரசின் மேலே பரிமள தைலத்தை, விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அதை ஊற்றுறாங்க. அது எதுக்கு ஊற்றுறாங்க? அதை ஊற்றச்சில்ல பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, இது ஏன் வீண் செலவு, இதை கூட தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே, அவங்க பிரயோஜனப்படுத்திக்குவாங்களே, இவங்களுக்கே இது ஏன் வீண் செலவுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏசப்பா சொல்கிறாங்க, இது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனைமான நற்கிரியாக செய்கிறாங்க, இந்த உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதோ அப்போ இவ செய்ததும் நினைவு கூறப்படும் அப்போ ஏசப்போ சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே சடங்காச்சாரம் அதில் இருக்குது. அந்த விஷயத்தில் ஒருத்தங்க இறக்க போகிறாங்கன்னா அவங்கள எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஏசப்பாவை அவங்க ஏசப்போ இறக்கிறதுக்கு முன்னுக்குட்டி அந்த எண்ணெயால் அந்த ஸ்திரீ வந்து உதாரணமாக செய்கிறாங்க. ஸோ அதிலே சடங்காச்சாரம் இருக்குது,
அதை இயேசு வந்து அங்கீகரிச்சுக்கிட்டார்.
சடங்காச்சாரம் அதோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு மீனிங் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நாட்கள் கடந்து போக போக நம்ம இப்போது நம்மளுடைய லைஃப்பில் அந்த மீனியை உணர்ந்து நம்ம பின்பற்றுறோமா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பைபிளில் இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த அந்த நாட்களில் எடுத்துக்கிடுவோம், ஓய்வு நாள் வந்து பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு வராங்க. பட் ஆனால் இயேசுவானவர் அவர் வாழ்ந்த காலத்தில் ஓய்வு நாளில் வந்து பாரம்பரியமாக மற்றவங்க சொல்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது, சுகம் கொடுக்கக்கூடாது, அந்த தண்ணி கூட இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பரிசெய்கள் சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவானவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஓய்வுனால் வந்து அந்தளவுக்கு இது பண்ணாமல், நான் இப்போ வந்து கழுதைக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீ கொடுக்க தானே செய்வேன், அதுக்கும் பாரம்பரியம் அதுக்கும் இது பார்த்துக்கிட்டு இருப்பியா, அந்த கட்டளையின் படி பார்த்துக்கிட்டு இருப்பியா அப்படின்ட்டு கேட்டு அந்த இடத்துல ஒரு சுகவீனமாக இருக்கிற ஒரு நபருக்கு ஆலயத்தில் வச்சு அவர் சுகம் அளிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நான் தேசுவை அந்த சடங்காசாரத்தை வந்து எடுத்து விடுறாங்க.
இயேசு அன்னைக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து, இயேசு வந்து மிகுந்த இரக்கமுள்ள தேவன், அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அவர் ஓய்வு நாளை பார்க்கறதில்ல, ஏன்னா ஓய்வு நாள் மனுஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நாங்கள் ஒத்துக்கிறோம், ஓய்வு நாள் மனுஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். இன்றைக்கி நம்ம நிறைய வேலை செய்தோம், 6 நாளும் தூங்குறதுக்கே நேரம் இல்லை. நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்படி புக்கை மேலே போட்டு அப்படி தூங்கி காலையில் அப்படி எழும்புறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர். அது மாதிரி பெற்றோர் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னே பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அவ்வளோ வேலை செய்கிறோம். அந்த ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு, அந்த ஓய்வு நாளில் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆலயத்துக்கு போகிறோம், 4 பேரை பார்க்குறோம், அவங்ககிட்ட சந்தோஷமாக நாங்கள் பேசுகிறோம், வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை, எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். நிறைய நேரங்களில் வீட்டில் சமைக்காமல் நாங்கள் குடும்பமாக ஹோட்டலுக்கு போகிறோம், அதில் எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷம். இதை நாங்கள் மற்றவங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்களும் இதை மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கள், ஓய்வு நாள் மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கிடையாது ஓய்வு நாள், உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் ஓய்வு நாள் ஆண்டவர் கொடுத்ததை எல்லா மதஸ்தர்களுமே பயன்படுத்துகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பாரம்பரியத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது.
எது முக்கியம், சடங்காச்சாரம் முக்கியமாக சாட்சியுள்ள வாழ்க்கை முக்கியமாக, அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க சடங்காச்சாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, இல்லை சாட்சியுள்ள வாழ்க்கை தான் முக்கியம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம், நீங்கள் சடங்காச்சாரமாக தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம், சர்ச்சுக்கு வரும்போது பார்க்குறோம் நம்மளை விட நம்ம யார் ட்ரெஸ், யாருடைய ட்ரெஸ் மிக அதிக விலையுள்ளது, சரியா அதை பார்க்குறீங்க. அடுத்து ஒவ்வொன்றும் பார்க்கும்போது உங்களை வந்து சாட்சியுள்ள வாழ்க்கை அங்கே இல்லை. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சடங்காச்சாரமாக ட்ரெஸ் எடுக்கிறோம், நல்ல பிரியாணி சாப்பிட்றோம், இப்படி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறோம், எல்லாமே செய்யணும், இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரமே போயிட்டுருக்குது. அங்கே சாட்சியுள்ள வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சாட்சியுள்ள வாழ்க்கை இருந்துனா தான் நம்மளை பார்த்து 4 பேர் ஆண்டவர் பக்கம் வருவாங்க. நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையே இல்லாமல் வெறும் சடங்காச்சாரம் மட்டுமா போயிட்டே இருந்தோன்னு சொன்னால் அதன் மூலமாக யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே சாட்சியுள்ள வாழ்க்கை மிக மிக அவசியம்.
சரி, நீங்கள் கிறிஸ்மஸ் சடங்காச்சாரம்னு சொல்கிறீங்க, அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதா? சரி, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால எவ்வளவு பயன்கள் இருக்கிறது? இப்போது நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம், ஸ்டார்ஸ் போடுறோம். அப்போ சின்ன பிள்ளைகள் வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க, அம்மா நீங்கள் எதுக்கு ஸ்டார் போடுறீங்க, எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறீங்க? அப்போ நம்ம கிறிஸ்துவானோட பிறப்பை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் டேட்டே தெரியாது. நம்ம ஸ்டார்ஸும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்ச பிறகு தான் கிறிஸ்மஸ் வரப்போகுது. அப்போ அவங்க கிறிஸ்துவானவரை பற்றி கொஞ்சம் அவங்க நம்ம வீடை பார்த்து இவங்க பார்த்து கொஞ்சம் அவங்க ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வாங்க. அதுபோக கிறிஸ்மஸ்னால் நம்ம வீட்டில் என்னனாலும் ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு ஒருக்கா எல்லோரும் நம்ம ரிலேஷன்ஸ் வருவாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நம்ம அவங்கள என்ன பார்ப்போம், சந்திப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பலகாரம் கொடுப்போம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம். ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னா இந்த சடங்காச்சாரம் கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடினா தானே அந்த ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். அப்போ சடங்காச்சாரம் அவசியம்.
சாட்சியுள்ள வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு இவங்க சொல்ல, இல்லை சடங்காச்சாரத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, கடைசியில் என்னது கரெக்டு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. யோசித்து பார்க்கும் பொழுது தேவனே சில சடங்காச்சாரங்களை கொடுத்து இதையெல்லாம் கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பஸ்கா பண்டிகையை கொண்டாடுங்க அப்படிங்கிறாரு. எதுக்காக கொண்டாட சொல்கிறாரு? பிள்ளைங்க வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது பஸ்கா அன்னைக்கு என்ன நடந்தது, எகிப்திலிருந்து மக்கள் வந்து எப்படி வந்தாங்க, எப்படி ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து அவங்கள வந்து கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாருங்கிறது ஒரு 10 ஜெனரேஷனுக்கு அப்புறம் தெரியவே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பஸ்கா பண்டிகையை அவர் கொண்டாட சொன்னார். அப்போ அதை பற்றி பேசுகிற பஸ்கா பண்டிகை கொண்டாடுறோமோ அப்போ இப்படி பண்ணுறோம், ஏன் அன்னைக்கு நம்மளுடைய மூதாதையர் இதெல்லாம் பண்ணாங்க, அப்போது அது மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், தேவனுடைய அற்புதம் அப்படியெல்லாம் செஞ்சார், இன்றைக்கும் அதே தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ஒரே தேவன், அதனால் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னார். ஆனால் அதுக்காக நம்ம அந்த சடங்காச்சாரங்களுக்கு அடிமையாயிடக்கூடாது. ஆனால் சில மக்கள் அப்படி ஆயிட்டாங்க, ஓய்வுனால ஆசரிச்சிடணும், கண்டிப்பாக ஆசரிச்சிடணும், அன்றைக்கி இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி, அது தேவையில்லை. ஏன்னா சடங்காச்சாரங்கள் வந்து மனுஷனுக்காக ஏற்பட்டது, அது உனக்கு ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்குதா, சந்தோஷத்தை கொடுக்குதா, சந்தோஷம், அதில் நீ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழு, இல்லை அது உனக்கு தேவையில்லை நீ ஃபீல் பண்ணுறியா, வேண்டாம், அது இல்லாமல் நீ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழு. இவங்க என்ன சொன்னாங்க, நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் கிடைக்குது, நாங்கள் வெளியில் போகிறோம், சாப்பிட்றோம், ஜாலியாக இருக்கிறோம், அது மூலமாக சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோம், நாலு பேர் கேட்டால் நாங்கள் சொல்கிறோம், சரி அதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா குட். ஆனால் சடங்காச்சாரம் மட்டுமே மூலமாக, சடங்காச்சாரம் மூலமாக ஒரு நாளும் நம்ம வந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. வெறும் சடங்காச்சாரத்தை கடைபிடிக்கிறது மூலமாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அந்த சடங்காச்சாரம் மூலமாக மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அது மூலமாக என்ன படிப்பினை இருக்குது அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல நம்ம கருத்துள்ளவங்களாக இருக்கணும். நிறைய நேரங்களில் என்ன ஆயிருதுன்னா, அந்த சடங்காச்சாரத்தை பிடிச்சிக்கிறோம், அதுக்கு பின்னுள்ள கருத்துக்களை நம்ம விட்டுருதோம், அப்போ அந்த சாட்சி அங்கே இல்லாமல் போயிடுது. அதனால் சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்ணுவோம், அதனோட அர்த்தம் புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுவோம். அது அப்படி உங்களுக்கு அது பிடிக்கல, அது ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்னா வேண்டாம், தேவையில்லை, சாட்சியுள்ள வாழ்க்கை மட்டுமே வாழுவோம். அதில் நம்ம ரொம்ப தெளிவுள்ளவங்களாக இருப்போம். சடங்காச்சாரம், வெறும் சடங்காச்சாரம் நிச்சயமாக பயனற்றது. இந்த சடங்காச்சாரத்துக்கு பின்னாடி உள்ளது என்ன என்பதை அறிந்து அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி மற்றவர்களுக்கும் தெரிவித்து நாம் அதை கொண்டாடும் பொழுது அது நிச்சயமாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இல்லை எனக்கு அதோட பெரிய அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
சிலுவை திரு சிலுவை, சிலுவை திரு சிலுவை, கிருபையின் இனிய மறைவினில் மறைத்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் மறிய, சிலுவை திரு சிலுவை. பசி தாகம் அடைந்து படுகாயம் கடுந்தேதனை அடைந்து பாவம் அறியா பரிசுத்தர் இயேசு, பாவம் அறியா பரிசுத்தர் இயேசு, பாதக நடுவில் பாவியாய் நிற்கும் சிலுவை திரு சிலுவை. கால்களில் நாணி கடாவ கடும் முடி பின்னி தலையிலே சூட, நான்கு காயங்கள் போதாதென்று, நான்கு காயங்கள் போதாதென்று, நடுவிலாவையும் பிளந்திட செய்த சிலுவை திரு சிலுவை.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 9081228.